I want to read a verse in Isaiah chapter 53.
Yesaya 53rd adhigarathil irundhu oru vasanathai vaasikka virumbugiren.
This passage actually begins in chapter 52 verse 13.
Indha sambam Yesaya 52:12 la aarambikkirathu.
In verse 13 of Isaiah 52 it says, behold my servant.
13th vasanathile ipdi aarambikkirathu, idho என்னுடைய தாசன் என்று சொல்லி.
My servant will prosper, he will be high and lifted up and greatly exalted.
இதோ என் தாசன் ஞானமாய் நடப்பார், அவர் உயர்த்தப்பட்டு மேன்மையும் மகா உன்னதமுமாய் இருப்பார்.
That's referring to the Lord Jesus Christ.
இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுகிறது.
But he goes on to say that many people will be astonished. Just as many were astonished at you, my people, so his appearance was marred more than any man, verse 14, and his form more than the sons of men.
14th vasanathile manushirai paarkilum avarude mugapaarvai manubuttarai paarkilum avarude roopamum ivlavu andakkad adaindapadinaale avarai kandu aneegar bhramippadaindargal.
Now generally speaking, we expect a man of God to be good looking and tall and handsome.
பொதுவாக சொல்ல போனால் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் உயரமாக அழகாக நன்றாக பார்க்கிறதுக்கு நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் எதிர்பார்க்கிறோம்.
With great personality and great manifestation of power.
வல்லமையோடு கூட காரியங்களை செய்கிறவர், நல்ல ஆள்தன்மையுடையவராக இருக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறோம்.
But Isaiah is saying that when Jesus comes, it's going to be very different.
ஏசாயா சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து வரும்பொழுது வித்தியாசமாக இருக்கும் என்று சொல்லி.
He says in chapter 53 verse 2, he grows up like a tender shoot, like a root out of a parched ground. He has no stately form or majesty that we should look upon him, nor appearance that we should be attracted to him.
ஏசாயா 53:2 நாம் இப்படி வாசிக்கிறோம், இளங்கிளையைப் போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரைப் போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும் போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாது இருந்தது.
That doesn't sound like a great man of God.
இது ஒரு பெரிய தேவ மனுஷனை போல ஒன்னும் அதுல பார்க்கவே முடியலையே.
And he goes on to say he was despised and forsaken by men and man of sorrows, acquainted with grief, like one from whom men hide their face. He was despised and we did not esteem him. Verse 3.
3rd தொடர்ந்து சொல்கிறதை பார்க்கிறோம், அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம், அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம்.
All these descriptions don't seem to describe a man of God.
இந்த விளக்கங்கள் எல்லாம் ஒரு தேவ மனுஷனை குறித்து சொல்கிறதை போல இல்லை.
It sounds like someone who is weak and helpless.
பலவீனமான உதவியற்ற ஒருவரை போல இருக்கிறது.
And that is why Isaiah says in the first verse, Lord, who will believe this message?
ஆகையினால்தான் ஏசாயா 53:1 இப்படி சொல்வார், எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்?
Who will believe that this is the description of the Son of God?
கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது, இதுதான் தேவ குமாரனுடைய காரியம் என்று சொல்லி யார் விசுவாசிப்பார் என்று சொல்கிறார்.
In a world where people admire film stars and politicians and businessmen, rich people who are smart and capable, who will admire such a man like this?
Cinema nakshatrangalaiyum panakkarargalaiyum periya business la irukkavangalaiyum ulagam virumbi paarkkira naatkal ippadi pattavara yaar virumbi paarpaargal.
And yet how did this passage begin?
Eppadi
verse 13 of chapter 52
irundhalum 52:13-14 la eppadiya indha vasanam aarambikkirathu?
Behold my servant.
இதோ என் தாசன்.
That means look carefully at my servant.
தயவு செய்து கவனமாய் கர்த்தருடைய தாசனை கவனித்து பாருங்கள்.
If you want to be a real servant of mine, this is the example.
உண்மையாக தேவனுடைய ஊழியக்காரனை பார்க்க வேண்டும், இதுதான் மாதிரி என்று சொல்லி சொல்லுகிறார்.
And he goes on to say in chapter 53 verse 1, to whom has the arm of the Lord been revealed?
53:1 கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது என்று சொல்லி கேட்கிறார்.
To see God's mighty power revealed through a weak person like this is amazing.
கர்த்தருடைய வல்ல பயங்கரமான வல்லமையை பலவீனமான இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை கொண்டு வெளிப்படுத்துவது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம்.
And that is why even the disciples couldn't understand it.
ஆகையினால் தான் சீஷர்கள் கூட அதை விளங்கிக் கொள்ள முடியவில்லை.
Why, when he has the power to destroy these people who are trying to capture him and kill him, he does not use that power?
அவரை பிடித்து கொல்ல விரும்புகிற அந்த ஜனங்களை அழிக்கத்தக்க வல்லமை இருந்து கூட அவர் ஏன் அப்படி செய்யவில்லை என்று சொல்லி ஆச்சரியப்படுகிறார்கள்.
You know, it's because Peter felt that Jesus is not defending himself that he took out his sword to fight against the soldiers.
இயேசு தன்னை தானே காத்துக்கொள்ளவில்லை என்று சொல்லி அறிந்திருப்பதால் தன்னுடைய பட்டயத்தை உருவி காக்க முயற்சி செய்கிறார்.
And Jesus told him, put back your sword.
இயேசு கிறிஸ்துவே உன்னுடைய பட்டயத்தை உரையிலே போடு என்று சொல்கிறார்.
I can call 72,000 angels in a moment if I want to.
இந்த நொடியிலே நான் விரும்பினால் 72,000 தூதர்களை இங்கே அழைக்க முடியும்.
But I won't do it.
நான் செய்ய மாட்டேன்.
In the Old Testament we read in the time of Hezekiah that one angel killed 185,000 people.
எசேக்கியேலின் நாட்களில் பழைய ஏற்பாட்டில் ஒரே தூதன் புறப்பட்டு 180,000 பேரை முறியடித்தான் கொன்று போட்டான்.
Can you imagine what would happen if 72,000 angels came?
அப்படியானால் 72,000 தூதர்கள் வந்தா என்ன நடக்கும் என்று நினைத்து பார்க்கலாம் அல்லவா?
But Jesus wouldn't even call one angel.
ஒரு தூதனை கூட ஆண்டவர் கூப்பிடவில்லை.
This is the mark of a man of God.
இதுதான் தேவ மனுஷனுடைய ஒரு குறிப்பு.
He has power, but he will never use it for himself.
அவருக்கு வல்லமை இருக்கிறது, ஆனால் தனக்கென்று அதை பயன்படுத்த மாட்டார்.
He always used it for others.
மற்றவர்களுக்காக அதை பயன்படுத்துவார்.
He used his power to heal that soldier's ear.
அந்த சோல்ஜருடைய காதை சுகமாக்குறதுக்காக உதவி செய்தார்.
You know, this is what the devil tempted him in the garden of in the wilderness also.
வனாந்தரத்திலே இப்படித்தான் பிசாசு ஆண்டவரை சோதித்தான்.
He said, you were just anointed yesterday.
நேற்று தான் நீ அபிஷேகம்.
40 days ago you were anointed.
40 நாட்கள் முன்பு தான் அபிஷேகம் பெற்றீங்க.
And the power has come upon you.
வல்லமை உங்க மேல்
இருக்கிறது. Now use that power.
அந்த வல்லமையை பயன்படுத்தும்.
Turn these stones into bread to feed yourself.
இந்த கல்களை அப்பமாக்கி சாப்பிடும் என்று சொன்னான்.
He said no.
இல்லை என்று சொன்னார்.
Why?
ஏன்?
What's wrong when you are hungry if you use your power to turn stones into bread to feed your hunger?
பசியா இருக்கும்போது உங்க பசியை தீர்த்துக் கொள்வதற்கு இந்த கற்களை அப்பமாக மாற்றுகிறால் என்ன தவறு?
You're not stealing from anybody.
வேற யாரிடத்துல திருடல.
You're not trying to make money.
பணம் பண்றதுக்கு முயற்சி பண்ணல.
You're just trying to feed your hunger. You've been hungry for 40 days.
40 நாளா பசியா இருக்கறனால இந்த பசியை தீர்த்துக் கொள்றது ஏன் செய்ய கூடாது?
There was a principle in Jesus' life.
இயேசுவின் வாழ்க்கையிலே ஒரு முக்கியமான,
he would never use the power God gave him for his own benefit.
ஆண்டவர் தனக்கு கொடுத்த வல்லமையை தன்னுடைய சொந்த லாபத்திற்கு ஆண்டவர் ஒரு நாளும் பயன்படுத்தல.
That is the mark of a man of God.
இது தேவனுடைய மனுஷனுடைய ஒரு முக்கியமான காரியம்.
A lot of people today use the power God has given them for their own benefit.
தங்களுடைய சொந்த லாபத்திற்கு என்று கர்த்தர் தங்களுக்கு கொடுத்த வல்லமையை பயன்படுத்துகிற அநேக ஜனங்கள் உண்டு.
To get a name and fame and money and honor and so many things for themselves.
பெயருக்காக புகழுக்காக தங்களுடைய ஆதாயத்திற்கு என்று அநேக காரியங்களுக்கு என்று இப்படி பயன்படுத்துறவர்கள் உண்டு.
Jesus wouldn't do it.
இயேசு கிறிஸ்து அப்படி செய்யவில்லை.
He wouldn't call the angels to fight for him.
தனக்காக போராட தூதர்களை அவர் அழைக்கவில்லை.
He wouldn't use the power he had to turn stones into bread for himself.
கற்களை அப்பமாக மாற்றுவதற்கு அதை பயன்படுத்தவில்லை தன்னுடைய வல்லமையை.
But he used it for others.
மற்றவர்களுக்கு என்று அதை பயன்படுத்தினார்.
When the Pharisees wanted to kill a woman, he protected her and saved her from that death.
பரிசேயர்கள் ஒரு மனுஷியை கொல்லும்படிக்காய் நின்ற பொழுது நின்று அவளை பாதுகாத்தார்.
He didn't save himself from death, but he would save other people from death.
தன்னை அவர் பாதுகாத்துக் கொள்ளவில்லை, மற்றவர்களை மரணத்தின்று பாதுகாத்தார்.
He wouldn't feed himself by turning stones into bread.
கற்களை அப்பமாக்கி தனக்கென்று அவர் போஷி தன்னை போஷித்துக் கொள்ளவில்லை.
But he used that power once to feed 5,000 people who didn't have bread.
மற்றவர்களுக்கு என்று ஒருமுறை 5,000 பேரை ஆண்டவர் போஷித்ததை நாம் பார்க்கிறோம்.
Please remember this all your life.
இதை தயவுசெய்து உங்கள் வாழ்நாளெல்லாம் நினைவில் வையுங்கள்.
When God gives us his power,
தேவன் தம்முடைய வல்லமையை உங்களுக்கு தரும் பொழுது,
it is to bless other people.
மற்றவர்களை ஆசீர்வதிக்கும்படி.
And if you remember that all your life,
உங்கள் வாழ்க்கையில் இதை உங்கள் வாழ்நாளெல்லாம் நினைத்திருந்தால்,
God's anointing can remain upon you all your life.
தேவனுடைய அபிஷேகம் உங்கள் மேலே நிலைத்திருக்கும்.
It's when we begin to use that for ourselves that we begin to backslide.
நமக்கென்று தேவனுடைய அபிஷேகத்தை பயன்படுத்தும் பொழுது பின்மாற ஆரம்பிக்கிறோம்.
Why did God make Jesus so weak?
ஏன் தேவன் இயேசு கிறிஸ்துவை இப்படி பலவீனமான பாத்திரமாய் காண்பிக்கிறார்?
See, it says here in verse 7 of Isaiah 53, like a He was oppressed, but he did not open his mouth. And he was like a lamb, he was led to the slaughter, like a sheep that is silent, he did not open his mouth.
ஏழாம் வசனத்தை வாசிங்க. அவர் நெருக்கப்பட்டு முடுக்கப்பட்டு இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும், தன்னை மயிர்க்கத்திற்கு முன்பாக சத்தமிடாது இருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை
திறவாதிருந்தார்.
மூன்று இடத்துல இந்த ஒரே வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அமைதியா இருந்தார்,
தன்னுடைய
வாயை அவர் திறக்கவில்லை.
He did not open his mouth.
தடி வாயை திறக்கவில்லை.
He always opened his mouth to defend other people, like that woman caught in adultery.
விபச்சாரத்தில் கையுமையுமாய் பிடிக்கப்பட்ட மனுஷியாக நின்ற பொழுது தன்னுடைய வாயை அவர் திறந்தார்.
He opened his mouth to praise the Lord. We read just before they went to the cross, they sang a hymn.
சிலுவைக்கு போறதுக்கு முன்பாக தன்னுடைய வாயை திறந்து ஆண்டவரை துதிக்கிறதை நாம் பார்க்கிறோம்.
Those are good times to open our mouth wide and praise the Lord.
வாயை திறந்து ஆண்டவரை துதிக்கிறது நல்ல காரியம்.
But when the people spoke evil of him, I called him a devil, he didn't open his mouth.
ஆனால் ஜனங்கள் தங்களை வாயை திறந்து இயேசுவை பார்த்து நீ பிசாசு என்று சொன்னது, அவர் தம்முடைய வாயை திறக்கவில்லை.
He would never open his mouth to defend himself.
தன்னை பாதுகாத்துக் கொள்றதுக்கு என்று அவர் தன்னுடைய வாயை திறக்கவே இல்லை.
It's a mark of a man of God.
தேவ மனுஷனுடைய மிக முக்கியமான ஒரு அம்சம்.
So we can say that Jesus was always seeking to be weak as a human being.
மனுஷனாக பலவீன பாத்திரமாகவே இங்கு காண்கிறதை நாம் பார்க்கிறோம்.
You turn to 2 Corinthians in chapter 13.
2 Corinthians 13th adhigaarathukku eduthukolluvom.
The Corinthian Christians did not know what was the real manifestation of God's power.
தேவனுடைய வல்லமை எதுவென்று இந்த கொரிந்திய கிறிஸ்தவர்களுக்கு அறியாமல் இருந்தார்கள்.
They thought if everybody speaks in tongues in the meeting, that is a manifestation of God's power.
எல்லாரும் அந்நிய பாஷையில் பேசினார்கள் என்றால் தேவனுடைய வல்லமை என்று சொல்லி நினைத்தார்கள்.
In fact, they were doing it so much that Paul had to control them and say, listen, only 2 or 3 should speak in a tongues in the meeting.
கூட்டத்திலே எல்லாரும் பேசுகிறதல்ல, 2-3 பேருக்குள்ள நிறுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை கட்டுப்படுத்த வேண்டியது.
He warned them. He said, if all of you speak in tongues, somebody comes in, they'll say, you're mad.
எல்லாரும் நீங்கள் அந்நிய பாஷையில் பேசும்பொழுது யாராவது புதுசாக வந்தாங்க, நீங்க பைத்தியக்காரன் சொல்லி நினைப்பாங்க.
Why did they do that? Because they thought that is the manifestation of power.
ஏன் அப்படி செய்தார்கள்? அதுதான் தேவனுடைய வல்லமையின் வெளிப்பாடு என்று நினைத்தார்.
Paul said, I speak in tongues more than all of you, but I do it in private mostly.
உங்கள் எல்லாரையும் விட நான் அதிகமாக பாஷைகளை பேசுகிறேன், ஆனால் தனிமையாக பேசுகிறேன் என்று சொன்னார்.
Then he explained to them what real power is.
பிறகு உண்மையான வல்லமை எது என்று விளக்குகிறார்.
See 2 Corinthians 13. You know, the people in Corinth did not appreciate Paul.
கொரிந்திலிருந்த ஜனங்கள் பவுலை பாராட்டவில்லை.
They despised him because he was not a great personality.
அவர் பெரிய ஆள்தன்மை தத்துவம் உள்ளவர் என்று சொல்லி அவரை ஒன்றும் பாராட்டவில்லை.
The Bible doesn't tell us what Paul looked like, but church history tells us what he looked like.
பால் எப்படி இருந்தார் வேதம் நமக்கு சொல்லவில்லை, ஆனால் சபை சரித்திரம் சொல்கிறது.
And in church history I've read that Paul was only 4 feet 10 inches tall.
சரித்திரம் சொல்கிறது 4 அடி 10 இன்ச் மாத்திரமே அவருடைய உயரம் இருந்தது.
Now if the apostle Paul came here,
இங்கே பரிசுத்த பவுல் இங்கே வந்தார் என்றால்,
very difficult for you to see him above the pulpit.
புல்பிட்டுக்கு மேல அவர் பார்க்கிறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப தாழ்வாக உயரம்
குறைவாக. He was so short.
ரொம்ப உள்ளமாக இருந்தார்.
He was not very good looking.
பார்க்கிறதுக்கு ரொம்ப அருமையானவர் அல்ல.
He had a big hooked nose.
அவருடைய மூக்கு இப்படி வளைஞ்சிருக்கும்.
And he was bald.
தலையெல்லாம் முடியெல்லாம் எல்லாம் சொட்டையா இருக்கும்.
He doesn't look like this film star type who stands up.
சினிமா நட்சத்திரத்தை போல ஒன்னும் இருக்க மாட்டார்.
His power was from the Holy Spirit, not from his personality.
தன்னுடைய ஆழ்தத்துவத்திலிருந்து அல்ல, பரலோகத்திலிருந்து வல்லமையுடையவராக இருந்தார்.
See, as human beings, we are impressed by a person's personality.
மனுஷர்களாக இருக்கும் பொழுது நாம் இந்த வல்லமை ஆழ்தத்துவத்திலிருந்து உள்ள இருந்து எடுக்க பார்க்கலாம்.
And a lot of preachers try to impress us by their personality and their noise and their jumping and so many things.
சத்தம் போட்டு குதித்து தங்களுடைய காரியங்களால ஜனங்களை கவர பார்க்கிறார்கள்.
So Paul says, I want to tell you what the real power of God is like.
தேவனுடைய உண்மையான வல்லமை எது என்று சொல்லி உங்களுக்கு நான் விளக்க விரும்புகிறேன் என்று சொல்கிறார்.
He says, you people, verse 3, are seeking for proof that Christ is speaking through me.
கிறிஸ்து எனக்குள்ளே பேசுகிறார் என்பதற்கு அத்தாட்சி தேடுகிறீர்களே.
They were questioning Paul.
பவுலை பார்த்து அவர்கள் கேள்வி கேட்டார்.
Paul was the man who established the church there. Paul is the man who established the church.
இந்த சபை உருவாக்கினவர் பால் தான்.
But now they are asking, how do we know Christ is speaking through you?
இப்பொழுது அவரை பார்த்து கேட்கிறார்கள், ஆண்டவர் உங்களிடம் இருந்து பேசுறாருக்கு என்ன அத்தாட்சி என்று சொல்லி.
You don't seem to be so impressive like all these other preachers we have heard.
நாங்க கேட்டதை போல மற்ற ஊழியக்காரர் போல ஒன்னு அவர் ஜனங்களை சந்திக்கிறதுக்கு முடியல.
They despised him, saying, this man is see chapter 10 verse 10.
10 வாசிக்கிறோம்.
He says in the last part, he writes strong letters, but his personal appearance is so unimpressive and his speech is so contemptible.
அவருடைய நிருபங்கள் பார யோசனம் பலம் உள்ளவைகள், சரீரத்தின் தோற்றமோ பலவீனமும் வசனம் அற்பமுமாய் இருக்கிறது என்கிறார்களே.
So Paul knew that his personal presence was unimpressive and his speech is not all that great.
தன்னுடைய சரீரத்தின் தோற்றம் பலவீனம் வசனம் அற்பமாய் இருக்கிறது அவருக்கே தெரியும்.
But he says, it is in my weakness that God's power is manifested.
என்னுடைய பலவீனத்திலே தேவனுடைய பலன் வல்லமை விளங்குகிறது என்று சொல்லி சொன்னார்.
That's a great secret of the New Testament.
புதிய ஏற்பாட்டினுடைய ஒரு பெரிய ரகசியம் அது.
God uses weak people to manifest his power.
பலவீனமான பாத்திரங்களை எடுத்து தன்னுடைய வல்லமையை தேவன் காண்பித்து வெளிப்படுத்துகிறார்.
You know, Jesus once said, I thank you, Father, that you have hidden all these things from the clever and intelligent people and revealed them to babes.
ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் இந்த காரியங்களை மறைத்து பாலகருக்கு இதை வெளிப்படுத்தினதுக்காக ஆண்டவரே நான் துதிக்கிறேன் என்று சொல்லி சொல்லுவதை பார்த்து.
Some of you may be discouraged because you are weak as a human being.
மனிதராக பலவீனமாக இருக்கிறதை குறித்து நீங்கள் கவலை கொள்ளலாம்.
You are from a low level of society.
சமூகத்திலே தாழ்ந்த குடும்பத்திலிருந்து வந்தேன் சொல்லி.
You don't have the smart personality that other people have.
மற்றவர்களைப் போல நான் இல்லை என்று சொல்லி.
You're not so educated.
நன்றாக படித்தவன் இல்லை.
Maybe your job is a very poor job.
நீங்கள் செய்கிற வேலை ரொம்ப சாதாரணமான வேலை.
And maybe you have many weaknesses in your body too.
உங்களுடைய சரீரத்தில் கூட பலவீனங்கள் அநேகம் இருக்கலாம்.
And you wonder, can God's power be manifested through you?
நீங்கள் ஆச்சரியப்படலாம், இப்படிப்பட்ட என்னிடத்திலிருந்து தேவனுடைய வல்லமை வெளிப்பட முடியுமா என்று சொல்லி.
It is to people like you that the Holy Spirit has a message.
இப்படிப்பட்டவர்களுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை செய்தி வைத்திருக்கிறார்.
Paul was a weak man.
பவுல் பலவீனமான சரீரத்தோடு.
He was unimpressive.
அவன் பார்க்கிறதுக்கு அப்படிப்பட்ட தோற்றம் உடையவன் அல்ல.
He was not this shouting yelling type of preacher.
ஓ சத்தம் போட்டு பிரசங்கம் பண்ண ஒரு பிரசங்கர் அல்ல.
They despised his speech in Corinth.
கொரிந்தில் அவருடைய பிரசங்கத்தையே அவர்கள் அற்புதமாய் எண்ணினார்கள்.
And they were questioning, is Christ really speaking through this man?
இந்த மனுஷன் கிறிஸ்து உண்மையாலுமே பேசுகிறாரா?
That's what he says in chapter 13.
13 அதிகாரத்தில் அதை தான் அவர் சொல்லுகிறார்.
Verse 3, you are seeking for proof that Christ is speaking in me.
கிறிஸ்து எனக்குள்ளே பேசுகிறார் என்பதற்கு அத்தாட்சி தேடுகிறீர்களே.
Okay, he says, now I'll teach you how God's power is manifested.
இப்பொழுது நான் உங்களுக்கு எப்படி தேவனுடைய வல்லமை வெளிப்படுகிறது சொல்லி தருகிறேன் என்று சொல்லுகிறார்.
Listen to verse 4. This is a very important verse to understand the power of God.
தேவனுடைய வல்லமை விளங்கிக் கொள்வதற்கு இந்த நான்காம் வசனம் மிக முக்கியமான ஒரு வசனம்.
Many Christians have not understood this way.
அநேக கிறிஸ்தவர்கள் இந்த வசனத்தை விளங்கிக் கொள்ளவில்லை.
Jesus Christ was crucified because of weakness.
அவர் இயேசு கிறிஸ்து பலவீனத்தால் சிலுவையில் அறையப்பட்டிருந்தார்.
We know that.
அது நமக்கு தெரியும்.
That means he had power but he did not use it.
அப்படி என்றால் அவரிடத்தில் வல்லமை இருந்தது ஆனால் அதை அவர் பயன்படுத்தி.
He could have called the angels but he did not call them.
தேவதூதர்களை அழைத்திருக்கலாம் ஆனால் அழைக்கவில்லை.
He could have destroyed those soldiers in a moment but he didn't do it.
அந்த வீரர்களை அவர் ஒரே நிமிஷத்தில் அழிச்சிருக்கலாம் ஆனால் அவர் அப்படி செய்யவில்லை.
All his life he lived like that.
தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் அப்படி தான் வாழ்ந்தார்.
In Luke chapter 9 we read that once the disciples and Jesus came to Samaria.
லூக்கா 9 அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம்.
The disciples and Jesus came to Samaria.
சமாரியாவுக்கு இயேசுவும் சீஷர்களும் வருகிறார்கள்.
And the people in Samaria,
சமாரியாவில் இருக்கிற ஜனங்கள்,
verse 53, you know, Jesus verse 52 sent messengers into the village of Samaritans because he wanted to have meetings to make arrangements for him.
லூக்கா 9:52 வாசிக்கிறோம், தமக்கு முன்னாக தூதர்களை அனுப்பினா அவர்கள் போய் அவருக்கு இடத்தை ஆயத்தம் பண்ணும்படி சமாரியருடைய ஒரு கிராமத்திலே பிரவேசித்தார்கள்.
And it says in verse 53 they didn't receive him. They did not receive him.
53 வசனத்தில் சொல்கிறது அவ்வூரார் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை.
Just think of this. Jesus sends his disciples saying make some arrangements for some special meetings in Samaria and they say no, we don't want it.
இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை சமாரியாவுக்கு அனுப்பி சில கூட்டங்களுக்கு ஒழுங்கு பண்ணுங்கள் என்று சொல்லி அனுப்பின பொழுது அந்த சமாரியர் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை.
How do you feel when a when somebody doesn't receive you,
யாராவது உங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நீங்கள் எப்படி யோசிப்பீர்கள்?
You're trying to go there to bless them and they don't want you.
நீங்க போய் அவங்களை ஆசீர்வதிக்கணும்னு விரும்புறீங்க, ஆனா அவங்களுக்கு அது விருப்பம் இல்ல.
I don't know why they didn't want him.
ஏன் என்று சொல்லி எனக்கு தெரியாது.
It says here because he was going to Jerusalem.
ஏனென்றால் அவர் எருசலேமுக்கு போகிறவரா இருந்த மனதுள்ளவரா இருந்தபடியா?
We find sometimes Christians like that today also.
இன்னைக்கும் கிறிஸ்தவர்கள் அப்படி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம்.
If you go to that church, then I won't invite you here to this church.
அந்த சபைக்கு போனியா, இந்த சபைக்கு வரக்கூடாது.
You're going to Jerusalem? Sorry, we won't arrange meetings for you in Samaria.
எருசலேமுக்கு போறீங்களா? இங்க சமாரியால உங்களுக்கு கூட்டம் ஒழுங்கு பண்ண மாட்டோம்.
So the disciples got very angry.
சீஷர்களுக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு.
They said, Lord, we remember here only in Samaria only Elijah called fire from heaven to destroy the people.
ஆண்டவரே, எங்களுக்கு ஞாபகம் வருது, இந்த சமாரியாவில் தான் எலிசா பரலோகத்திலிருந்து அக்னியை கொண்டு வந்து ஜனங்களை அழித்தார்னு சொல்லி.
They knew their Old Testament well.
அவருக்கு பழைய ஏற்பாடு நன்றாக தெரியும்.
So let us also do the same thing. Lord, we will command fire, verse 54, to burn up all these people who will not accept you.
54 வசனத்தில் வாசிக்கிறோம், அவருடைய சீசராக யாக்கோபும் யோவானும் அதை கண்டபோது ஆண்டவரே, எலியா செய்து போல வானத்திலிருந்து அக்கினி இறங்கி இவளை அழிக்கும்படி நாங்கள் கடலிட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள்.
Did Jesus have power like Elijah to call fire down?
எலியாவை போல வானத்திலிருந்து அக்கினியை கொண்டு வரதுக்கு இயேசுக்கு வல்லம் இருந்ததா?
Sure.
கண்டிப்பாக.
But he wouldn't use it.
ஆனால் அதை செய்யவில்லை.
All his life he lived like this. He had power, but he would not use it to defend himself or anything for himself.
அவருடைய வாழ்க்கையெல்லாம் இப்படித்தான் வாழ்ந்தார். அவரிடத்தில் வல்லமை இருந்தது, தன்னை காத்துக்கொள்ள இந்த காரியங்களை தனக்கென்று எந்த காரியங்களையும் அவர் செய்யவில்லை. பலவீனம் உள்ளவராக.
And he rebukes his disciples.
சீஷர்களை வேற கடிந்து கொள்கிறார்.
He says, you don't understand your spirit.
நீங்க என்ன ஆவி உள்ளவர் என்று உங்களுக்கு தெரியாதா?
I didn't come here to destroy people.
நான் இந்த ஜனங்களை அழிக்கும்படிக்கு நான் இங்க வரவில்லை.
If somebody does not accept me,
யாராவது என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால்,
praise the Lord, we will go to the next place.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அடுத்த கிராமத்துக்கு போவோம்.
He didn't feel, oh, look at these fellows insulting me and they don't accept me, a great preacher.
அவர் பெரிய தேவ மனுஷனாக என்னை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி அவர் அந்த சமயம் அந்த மாதிரி யோசிக்கவில்லை.
You know, Jesus never thought he was a great preacher.
பெரிய பிரசங்க என்று சொல்லி இயேசு கிறிஸ்து தன்னை நினைக்கவே இல்லை.
He never had that opinion about himself.
தன்னை குறித்து அவருக்கு அந்த விதமான சிந்தனையே கிடையாது.
He never called himself son of God. He always called himself son of man.
தேவ குமாரன் என்று சொல்லவே இல்லை, மனுஷகுமாரன் என்று தான் எப்பொழுதும் தன்னை சொன்னார்.
Think of that.
அதை குறித்து யோசிச்சு.
Son of man means an ordinary man.
மனுஷகுமாரன் என்றால் சாதாரணமான ஆள் என்று அர்த்தம்.
Who was he?
அவர் யார்?
From all eternity he was almighty God who created the universe.
நித்தியத்திலிருந்து சர்வ வல்லமையுள்ள தேவன், எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர்.
But when he came to earth,
பூமிக்கு வந்தபொழுது,
just like us,
நம்மை போல,
he always called himself an ordinary man.
தன்னை எப்பொழுதும் சாதாரணமான மனுஷன் என்றே அழைத்துக் கொண்டார்.
That has been a tremendous challenge to me in my own life.
என்னுடைய சொந்த வாழ்க்கையிலே அது பெரிய சவாலாக இருந்திருக்கிறது.
I say, Lord, however much you may use me,
ஆண்டவரே, நீர் எப்படி என்னை பயன்படுத்தினாலும்,
however much other people may respect me,
என்னை ஜனங்கள் எப்படி என்னை மதித்தாலும்,
let me never forget that I am an ordinary man.
ஒரு நாளும் நான் ஒரு சாதாரண மனுஷன் என்பதை மறந்து விடக்கூடாது ஆண்டவரே.
Please remember that, brothers and sisters.
சகோதர சகோதரிகளே, இதை நினைத்துக் கொள்ளுங்கள்.
However big you may become in the world,
நீங்கள் எவ்வளவு பெரிய
ஆளாயிருந்தாலும்
சரி,
ஆண்டவர்
உங்களை எவ்வளவு பயன்படுத்தினாலும் சரி,
follow the example of Jesus who always called himself an ordinary man.
தன்னை சாதாரண மனிதன் என்று அழைத்துக் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் மாதிரியை பின்பற்றுங்கள்.
If you live like that, you will endure till the end of your life as a godly man.
இப்படி நீங்கள் வாழ்ந்து விட்டால் தேவ மனுஷனாக கடைசி வரைக்கும் வாழ்ந்து விடலாம்.
It's a position of weakness.
பலவீனமான ஒரு வாழ்க்கை.
So we turn to 2 Corinthians 13 verse 4.
மறுபடியும் 2 கொரிந்தியர் 13:4 க்கு போவோம்.
Jesus Christ was crucified because of weakness.
இயேசு கிறிஸ்து பலவீனத்தினால சிலுவையில்
அறையப்பட்டார். But he lives by the power of God.
தேவனுடைய வல்லமையினால் பிழைத்திருக்கிறார்.
That means when he took a position of weakness,
பலவீனத்தினுடைய நிலைமையை எடுத்துக்கொண்ட
God's mighty power was manifested through him.
தேவனுடைய வல்லமையான பராக்கிரமம் அவர் மூலமா வெளிப்பட்டது.
And Paul says, that is the way we are supposed to live.
இப்படிப்பட்ட வாழ்க்கை தான் நாம் வாழ வேண்டும்.
So he says, we also, we are weak in him.
நாம கூட அவருக்குள்ள பலவீனமா இருக்கிறோம்.
Verse 4, but we shall live by the power of God.
அப்படி நாங்களும் அவருக்குள் பலவீனமரா இருந்தும் தேவனுடைய வல்லமையினால அவருடனே கூட பிழைத்திருப்போம்.
And then he says in verse 5, you please test yourself by this standard now and see whether you have this faith.
அஞ்சாம் வசனத்தை சொல்ல, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள், உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள் என்று சொல்லுகிறார்.
Do you understand this way?
இந்த வழி உங்களுக்கு விளங்குகிறதா?
Or like Isaiah said, Lord, who will believe that this is a servant of God?
அல்லது ஏசாயா சொன்னது போல, யார் இவர்தான் தேவ மனுஷன் என்று சொன்னால், தேவனுடைய தாசன் என்று சொன்னால் நம்புவார்கள் என்று சொல்லி கேட்கிறீர்கள்.
Israelites could not accept Jesus because of this.
இஸ்ரேல் ஜனங்கள் இந்த காரியத்தினால்தான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை.
Because their great leader was Moses.
அவருடைய பெரிய தலைவன் மோசே.
Moses was not a weak man.
மோசே பலவீனர் அல்ல.
You know, once Moses' sister,
ஒருமுறை மோசேனுடைய சகோதரி
questioned, why did you marry this woman?
தன்னுடைய சகோதரனை பார்த்து, ஏன் இந்த ஸ்திரியை நீ கல்யாணம் பண்ணினா என்று சொல்லி கேட்டார்.
You read that in Numbers 12.
என்ன 12 ல இதை நான் வாசிக்கிறேன்.
Why did you marry this woman?
இந்த சகோதரி நீ எதுக்கு திருமணம் செய்தாய்?
Moses kept quiet.
மோசே அமைதியா இருந்து விட்டார்.
What do you do when somebody asks you, why did you marry this woman?
உங்களை பார்த்து ஏன் இந்த பொம்பளை கல்யாணம் பண்ணீங்கன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க?
Keep quiet.
அமைதியா இருக்கும்.
And you know what happened to Miriam?
மரியத்துக்கு என்ன நடந்தது தெரியுமா?
Just for asking a simple question like this against a servant of God.
தேவதாசனுக்கு விரோதமா இப்படி ஒரு சாதாரண கேள்வி கேட்டதுக்காக
she got leprosy.
அவளுக்கு குஷ்டம் வந்து விட்டது.
I remember once when I heard somebody had spoken against me.
ஒருமுறை எனக்கு விரோதமாக ஒருவர் பேசினதை நான் கேள்விப்பட்டேன்.
The Lord asked me a question.
ஆண்டவர் என்னை பார்த்து கேட்டார்.
See, do you know what I did when people called me the prince of devils?
இவர் பிசாசுடைய தலைவன் என்று சொல்லி என்னை குறித்து சொன்னது நான் என்ன செய்தேன் தெரியுமா?
I didn't give them leprosy.
அவங்களுக்கு குஷ்டரோகத்தை நான் கொடுக்கல.
I gave them forgiveness.
அவர்களுக்கு மன்னிப்பை வழங்கினேன்.
Do you want to follow Moses or you want to follow me?
மோசேயை பின்பற்ற விரும்புகிறாயா, என்னை பின்பற்ற விரும்புகிறாயா?
I said, Lord, I want to follow you.
நான் சொன்னேன், இயேசு உம்மை பின்பற்ற விரும்புகிறேன்.
I want to forgive.
மன்னிக்க விரும்புகிறேன்.
When somebody does some evil to you,
யாராவது உங்களுக்கு தீமையான காரியத்தை செய்து
speaks evil of you,
உங்களை குறித்து தவறாக பேசிவிட்டால்,
what do you wish for them?
அவங்களுக்கு என்ன வரணும்னு நீ விரும்புறீங்க?
The answer is, are you a follower of Moses or a follower of Jesus?
பதில் என்னவென்றால், நீங்க மோசேயை பின்பற்றுகிற விசுவாசிகளா, இயேசுவை பின்பற்றுகிற விசுவாசிகளா?
If you wish evil for them,
அவங்களுக்கு தீமை வரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா,
because you are the great man of God,
நீங்க தேவனுடைய பெரிய மனுஷன் என்று சொல்லி,
mighty woman of God,
தேவனுடைய வல்லமையான மனுஷி என்று சொல்லி,
and they questioned you on some small thing,
ஒரு சிறிய விஷயத்துல உங்களை கேள்வி கேட்டுட்டாங்க,
if you wish evil for them, you know whose follower you are.
அவங்களுக்கு தீமை வரணும்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா, நீங்க யாருடைய யாரை பின்பற்றுகிறோம் என்று சொல்லி நீங்கள் அறிந்து கொள்ளலாம்.
Jesus was weak.
இயேசு கிறிஸ்து பலவீனமா இருந்தார்.
Once when some people questioned Moses' leadership,
ஒரு சமயத்தில் மோசேயுடைய தலைமைத்துவத்தை சில ஜனங்கள் கேள்வி கேட்டார்.
It says the earth opened up and they went straight into hell, 250 of them.
250 பேர் பூமி தன்னுடைய வாயை பிளந்தவர்களை விழுங்கி விட்டது.
But when people slapped Jesus on the face,
இயேசுவை கன்னத்திலே அவர்கள் ஜனங்கள் அறைந்த பொழுது,
he didn't get anything. His hand didn't wither or any such things.
கை அப்படியே புடிச்சிரணும்னு சொல்லி ஒண்ணும் ஆகல, ஒண்ணுமே நடக்கல.
You know, in the Old Testament we read of a king in 1 Kings 13.
ஒன்று ராஜாக்கள் 13 ல ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம்.
He lifted up his hand against a prophet.
தீர்க்கதரிசிக்கு விரோதமா இப்படி கையை தூக்கிட்டான்.
And as soon as he lifted up, it withered and fell down.
அப்படி தூக்கின உடனே அப்படியே கை அப்படியே சூமன கையை போல தூங்கி
விடும். This is how what happened. There are many stories like this in the Old Testament.
பழைய ஏற்பாட்டில் அநேக சம்பவங்களை இதை வாசிக்கிறோம்.
There were some young men who looked at Elisha and say, "Hey, you bald head, you also go up like your leader Elijah."
எலிசாவை பார்த்து மொட்டை தலையா ஏறி போ என்று சொல்லி பிள்ளைகள் கேலி செய்து விட்டார்கள்.
It says some bears came from the forest and ate them up.
காட்டிலிருந்து வனாந்திருந்த கரடிகள் வந்து அவர்களை பிடித்து சாப்பிட்டு விட்டார்.
In the presence of all these mighty men like Moses, Elijah and Elisha,
valla deva manushargalagiya Mose, Eliya, Elisha udaya samuthile,
here comes another servant of God who doesn't open his mouth.
தன்னுடைய
தனக்கென்று
தேவனுடைய வல்லமை பயன்படுத்தாத ஒருவர்,
தன்னை
பிடிக்க வந்த காது வெட்டப்பட்ட அந்த வீரனுடைய காதை
சுகமாக்கும்,
பழைய ஏற்பாட்டில் இருக்கிற பெரிய தேவ மனுஷனை போல காணப்படவில்லையே.
It is a new type of servant of God.
புதிய விதமான ஒரு தேவனுடைய தாசனை நாம் பார்க்கிறோம்.
Because none of those Old Testament people could show what God was really like.
ஆண்டவர் மெய்யாக இருந்தது என்னன்னு சொல்லி பழைய ஏற்பாட்டு தேவ மனுஷர்கள் காண்பிக்கவில்லை.
See in John's Gospel chapter 1.
யோவான் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரத்தில்,
In spite of all these mighty men of God that lived in Old Testament times,
பழைய ஏற்பாட்டிலே வாழ்ந்த இவ்வளவு பெரிய வல்லமையான தேவ மனுஷர்கள் இருந்த போதிலும்,
none of them could show God to the people.
ஒருவரும் தேவனை அவர்களுக்கு வெளிப்படுத்த முடியவில்லை.
It says here, up to that time, verse 18, no one had seen God at any time.
18வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை.
But the only begotten Son of God, when he came, he explained.
பிதாவின்
மடி the Father.
பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார்.
Old Testament type of man of God who gets the bears to eat you up or gives you leprosy or any such thing.
பழைய ஏற்பாட்டில் நடந்தது போல குஷ்டரோகத்தை கொண்டு வந்ததோ அல்லது கரடிகள் வந்து பிள்ளைகளை சாப்பிட்டது போன்ற அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை பார்க்கிறது இல்லை.
One who is helpless, weak,
உதவியற்ற பலவீனமானவரை பார்க்கிறோம்.
He won't open his mouth to defend himself.
தன்னை காத்துக் கொள்வதற்காக தன்னுடைய வாயை திறக்காத ஒரு
மனிதர். He keeps on forgiving.
எப்பொழுதும் மன்னித்துக் கொண்டே இருந்தார்.
Even when one of his disciples denied him 3 times.
தன்னுடைய சீஷன் ஒருவன் 3 முறை தன்னை மறுதளித்த போதும் கூட,
He doesn't condemn him and say, get out, I'll never see you again.
என்னை விட்டு ஓடிப்போய் மறுபடியும் என்னை பார்க்காதேன்னு சொல்லவே இல்லை.
He looks at him and says, okay,
அவரை பார்த்து சொல்லுகிறார், பரவாயில்ல,
you're forgiven.
அவர் மன்னித்தார்.
And then calls him back and makes him the leader of his apostles.
அவனை திரும்பவும் அழைத்து அவனை ஊழியத்தினுடைய தலைவனாக மாற்றுகிறார்.
This is what God is like.
இதுதான் தேவன் யார் என்று சொல்லி வெளிப்படுத்தி,
Jesus revealed God. This is what God is like.
இயேசு கிறிஸ்து தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி வெளிப்படுத்தினார்.
This is how he wants you and me to live.
நாம் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறது.
Humanly speaking, weak.
மனித பிரகாரமாய் பேசினால் பலவீனம்.
God's power manifested through us.
நம் மூலமாக தேவனுடைய வல்லமை வெளிப்படுகிறது.
See 2 Corinthians chapter 4.
2 கொரிந்தியர் 4 அதிகாரத்தில்
it says in verse 7.
7 வசனத்தில்,
we have this treasure in earthen vessels.
இந்த மகத்துவமுள்ள வல்லமை இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம்.
What is this treasure? In the previous verses it says the glory of God in the face of Christ.
கிறிஸ்துவின் தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்துள்ள தமது மகிமை என்று சொல்லி சொல்கிறதை நாம் பார்க்கிறோம்.
This treasure, the treasure is the glory of God.
இந்த மகிமை என்ன, இந்த பொக்கிஷம் என்ன, தேவனுடைய மகிமை என்று சொல்கிறார்.
God takes his glory and he doesn't put it in a golden vessel, he puts it in an earthen vessel.
தேவன் தம்முடைய மகிமையை கொண்டு வந்து ஒரு தங்க பாத்திரத்தில் வைக்காமல் மண் பாண்டத்தில் வைக்கிறது நாம் பார்க்கிறோம்.
We would like to keep that glory in a golden vessel.
மகிமையை தங்க பாத்திரத்தில் நாம் வைக்க விரும்புவோம்.
But you know the danger of putting the glory of God in a golden vessel.
மகிமையை தங்க பாத்திரத்தில் வைக்கினுடைய டேஞ்சர் என்ன தெரியுமா?
People will admire the vessel.
அந்த பாத்திரத்தை தான் ஜனங்கள் விரும்புவார்கள்.
Golden vessel.
Oh, thanga paathram.
But when it is made of this earthen pot which costs only 2 rupees,
the 2 rupees ki vikkira man paandathil adu konandu vekkumbodhu
nobody cares the vessel, they see what is inside.
Indha 2 rupees paathradhu yaarume kandukka mattaanga, mahimai than paarpaar.
So that's why he says here, we have this treasure in earthen vessels so that people can see the greatness of this power is from God and not from ourselves.
இப்படிப்பட்ட காரியம் இருக்கிறபடினாலே, இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களை பெற்றிருக்கிறதுனாலே தேவனுடைய மகிமையை ஜனங்கள் பார்ப்பார்கள்.
When people see you, you know what they should see? They should see the power of God, not your power.
ஜனங்கள் உங்களை பார்க்கும் பொழுது தேவனுடைய வல்லமை தான் பார்க்க வேண்டுமே தவிர உங்களுடைய வல்லமை அல்ல.
Not what a clever person you are.
நீங்க எவ்வளவு பெரிய அறிவாளி என்று அல்ல.
But what a mighty God Jesus is.
இயேசு எவ்வளவு வல்லமையான தேவன் என்று சொல்லி பார்க்க
வேண்டும். What a beautiful preacher you are.
நீங்க எவ்வளவு அழகான பிரசங்கி என்று அல்ல.
But what a beautiful savior Jesus is.
உங்களுடைய இரட்சகராக இயேசு எப்படிப்பட்டவர் என்று.
I remember when I was a young person beginning to preach God's word.
வாலிபனாக தேவனுடைய வசனத்தை பிரசங்கிக்க ஆரம்பிக்கும் பொழுது நான் இப்படி என்று யோசித்து பார்க்கிறேன்.
I heard the story of two great preachers who lived in England at the same time.
ஒரே சமயத்தில் வாழ்ந்த ரெண்டு பெரிய தேவ மனுஷர்களை குறித்து நான் கேள்விப்பட்டேன்.
And this is one man wrote of how he went to this man's church and heard him, and he went to the other man's church and heard him also.
ஒரு மனுஷன் போய் ஒரு ஊழியக்காரருடைய இதுல போய் கூட்டத்துல போய் அவர் பிரசங்கிக்கிறதையும் கேட்டார், இன்னொரு கூட்டத்துல போய் இன்னொரு பிரசங்கிக்கிறதையும் கேட்டார்.
And he says, when I heard this first man,
முதலாவது மனுஷனுடைய கூட்டத்துல நான் போன பொழுது,
I came away saying, what a wonderful preacher.
நான் வெளியே வந்தேன், இவ்வளவு எவ்வளவு நல்ல பிரசங்கார் சொல்லி வெளியே வந்தேன்.
And when I went to the second man's church,
இரண்டாவது மனுஷனுடைய கூட்டத்துக்கு போன
பொழுது, after hearing the message,
செய்தியை கேட்ட பிறகு,
I said, what a wonderful savior Jesus is.
இயேசு எவ்வளவு அருமையான இரட்சகர் என்று சொல்லி வெளியே வந்தேன்.
So I said, Lord, I don't want people to say I am a wonderful preacher.
ஆண்டவரே, நான் ஆகினால சொன்னேன், ஆண்டவரே என்னை பார்த்து பெரிய பிரசங்கி என்று சொல்லி என்னை சொல்லக்கூடாது.
I want that second commendation, that இரண்டாவது hear me and say what a wonderful savior Jesus is.
எப்படி அந்த இரண்டாவது ஊழியக்காரனை குறித்து அந்த மனுஷன் சொன்னது போல இயேசு எவ்வளவு அருமையான இரட்சகர் என்று சொல்லி சொல்ல வேண்டும் என்று.
We are not called to show ourselves.
நம்மை வெளிக்காட்டும்படிக்கா நாம் அழைக்கப்படவில்லை.
If people look at your home and God has really blessed your home with happiness and joy and peace,
ஆண்டவர் உங்களுடைய ஜனங்கள் வந்து உங்களுடைய வீட்டை பார்க்கும் பொழுது ஆண்டவர் உங்களை மெய்யாகவே ஆசீர்வதித்திருக்கார், சந்தோஷம் சமாதானம் என்று பார்க்கும் பொழுது,
they shouldn't admire you.
உங்களை அவர்கள் பார்த்து ரசிக்க கூடாது.
They should say, how did this happen?
இது எப்படி நடந்தது?
They say, Jesus made our home like this.
இயேசு எங்களுடைய வீட்டை இப்படி ஆக்கினார்.
That is our calling.
இதுதான் நம்முடைய அழைப்பு.
I remember reading a little story also when I was a young preacher.
சிறிய சிறிய இளம் வயதில் போதனா இருந்த பொழுது ஒரு கதை வாசித்த ஞாபகம் இருக்கு.
About a man who was shining a torchlight on a beautiful painting of Jesus.
இயேசுனுடைய படம் வரையந்திருக்கிற அந்த படத்தின் மேலே ஒரு பெரிய வெளிச்சத்தை
அடித்துக்கொண்டிருந்தார். It was all dark.
எல்லாம் சுற்றிலும் இருளா இருக்கிறது.
And people could not see this man holding the torch.
அந்த வெளிச்சத்தை டார்ச் லைட்டை பிடித்துக் கொண்டிருந்த மனுஷனை யாரும் பார்க்க முடியவில்லை.
And it said, that's the way a preacher should be.
அப்படிப்பட்ட ஊழியக்காரனா இருக்க வேண்டும் என்று சொல்லி.
That people don't see you because it's all dark.
எல்லாம் இருளா இருக்கிறதுனால உங்களை ஜனங்கள் பார்க்க,
they don't even see the hand holding the torch.
கையில டார்ச் பிடித்திருக்கிறது மாத்திரம் தான் தெரியும்.
See Jesus.
இயேசுவை மாத்திரம் தான் பார்க்க வேண்டும்.
That's how Paul wanted to be.
அப்படித்தான் பவுல் இருக்க விரும்பினார்.
That was the great secret of John the Baptist's life.
Yes, யோவான் ஸ்நானனுடைய வாழ்க்கையும் அப்படிப்பட்டது தான்.
He always wanted to be nothing so that Jesus might be greater.
தான் ஒன்றுமில்லாமல் இருக்கும் இயேசு பெரியவராக இருக்க வேண்டும் என்று விரும்பினார்.
That's why God has put this treasure in earthen vessels.
ஆகையினால் தான் மண்பாண்டத்திலே இந்த பொக்கிஷத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார்.
Why did he choose fishermen?
எதற்காக ஆண்டவர் மீன் பிடிக்கிறவர்களை தெரிந்து கொண்டார்?
You know, in those days there was a great Bible school in Jerusalem.
எருசலேமிலே அந்த நாட்களிலே பெரிய வேதாகம பாடசாலை.
There was a great professor there called Gamaliel.
கமாலியல் என்று சொல்லி ஒரு பெரிய professor இருந்தார்.
The apostle Paul, when before he was converted, studied under that man.
அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுக்கு முன்பாக அவருடைய பாதத்திலிருந்து படித்தார் என்று சொல்லி
வாசிக்கிறோம். You read about him in Acts chapter 5.
அப்போஸ்தலர் 5 நாம் அப்படி வாசிக்கிறோம்.
So he was running his Bible school in Jerusalem when Jesus was preaching.
இயேசு பிரசங்கித்த பொழுது கமாலியல் எருசலேமிலே ஒரு பைபிள் ஸ்கூல் நடத்தி கொண்டிருந்தார்.
And Jesus, when he wanted to select his 12 apostles,
இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களை தெரிந்து கொள்ளும் பொழுது,
he did not go to that Bible school and choose even one of those students.
அந்த பைபிள் ஸ்கூல்ல போய் அங்க இருக்கிறவங்களை தன்னுடைய சீஷர்களா தெரிந்து கொள்ளவில்லை.
He didn't choose any of those graduates of Gamaliel's Bible school.
கமாலியல் பைபிள் ஸ்கூல்ல இருந்து எந்த கிராஜுவேட்டையும் ஆண்டவர் தெரிந்து கொள்ளல.
He went to this lake side of Galilee, these illiterate fishermen, and said, you come.
கல்லேயாவில் மீன் பிடித்துக் கொண்டிருக்கிற அந்த ஜனங்களை பார்த்து நீங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டார்.
Because he wanted earthen vessels in which to show his glory.
தன்னுடைய மகிமையை வெளிக்காட்டுவதற்காக மண்பாண்டங்களை தெரிந்து கொண்டார்.
And that's why
ஆகையினால்தான்
we read in Acts of the Apostles, when the priests, chief priests and all saw the apostles, they said, how is this unlearned people speaking like this?
ஆகையினால் அப்போஸ்தலர் நாம் வாசிக்கிறோம், இந்த படிக்காத அந்த ஜனங்கள் எப்படி இப்படி பேசுகிறார் என்று சொல்லி கேட்கிறார்கள்.
That's because of the power of the Holy Spirit.
பரிசுத்தாவினுடைய வல்லமையினால.
You see, when God works through us,
தேவன் நம் மூலமாக,
it must be in such a way there is no human explanation for it.
மனிதர் இது எப்படி என்று சொல்லி விளங்கிக் கொள்ள முடியாத அளவில் இருக்கு.
Glory must be for God.
மகிமை தேவனுக்கு என்று இருக்க வேண்டும்.
God has done something here.
தேவன் இதை செய்திருக்கார் என்று சொல்ல
வேண்டும். That is why God sometimes brings us into very difficult situations.
ஆகையினால்தான் சில சமயங்களே இக்கட்டான நிலைமையில் ஆண்டவர் நம்மை கொண்டு
வருவார். Where we are helpless.
உதவியற்ற நிலைமை.
Where no man will help us.
ஒரு மனுஷன் உதவி செய்ய மாட்டான்.
And where God does a miracle for us and the glory goes to him.
அப்பொழுது தேவன் ஒரு அற்புதம் செய்கிறார், மகிமை தேவனுக்கு செல்கிறது.
So God's way of working is to keep us weak.
தேவன் வேலை செய்கிற விதம் எப்படி தான் இருக்கு, நம்மை பலவீனராக வைக்கிறார்.
You know, in the Old Testament we read about Gideon.
கிதியோனை குறித்து பழைய ஏற்பாட்டில் நாம் வாசிக்கிறோம்.
There is a very beautiful story there. I want to show you that for a moment in Judges chapter 7.
நியாயாதிபதிகள் 7 அதிகாரத்தில் அதை நான் காண்பிக்க விரும்புகிறேன்.
Chapter 6, sorry.
6 அதிகாரம்.
Sorry, we go to chapter 7.
7 அதிகாரத்துக்கு வருவோம்.
It says Gideon had these 300 men.
கிதியோனுக்கு 300 பேர் இருக்கிறார்கள் இந்த இடத்துல.
And he gave them something in their hand.
அவருடைய கரங்களிலே ஒன்றை கொடுக்கிறார்.
It was not a sword.
அது ஒரு பட்டயம் அல்ல.
Now when you go to battle normally you need a sword.
பொதுவாக யுத்தத்துக்கு செல்லும்போது பட்டயம் அவசியம்.
But see what he gave his 300 men to fight against these thousands of Midianites.
மிதியானுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு செல்லும்போது அவருடைய கரங்களில் என்ன கொடுத்தார், என்ன கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம்.
Verse Judges chapter 7 verse 16.
நியாயாதிபதிகள் 7:16 என வாசிக்கிறோம்.
He divided the 300 men to three companies and he put trumpets in one hand and empty pitchers into the other hand.
அந்த 300 பேரை மூன்று படையாக வகுத்து அவர்கள் ஒவ்வொருவன் கையிலும் ஒரு எக்காலத்தையும் வெறும் பானையும் அந்த பானைக்குள் வைக்கும் தீவட்டையும் கொடுத்து.
These people are going to battle.
இவர்கள் யுத்தத்துக்கு போகிறார்கள்.
One hand is a trumpet to their mouth.
ஒரு கையில இப்படி எக்காலத்தை வைத்திருக்கிறார்கள்.
And the other hand,
அடுத்த கையில
an earthen vessel.
வெறும் பானையை வைத்திருக்கிறார்கள்.
But inside the earthen vessel,
அந்த பானைக்குள்ள வைக்கும்படிக்கு
there was a light.
தீவட்டி.
You couldn't see the light because it was inside this.
வெளிச்சம் இருக்குது தெரியாது, ஏனென்றால் அது பானைக்குள்ள இருக்குது.
So you got this picture?
இந்த விளங்குறது அந்த சம்பவம்.
Trumpet in one hand,
ஒரு கையில எக்காலம்,
earthen vessel and a light inside which you can't see because it is inside.
இன்னொரு கையில மண் பானைக்குள்ள இருக்கிற ஒரு விளக்கு, வெளிச்சம்.
And then he said, when we go to this battle,
பிறகு அவர் சொல்லுகிறார், யுத்தத்துக்கு போகும் பொழுது
you must blow your trumpet, verse 19 last part,
எக்காலங்களை ஊதி,
and break this earthen vessel so the light will shine.
தங்கள் கையில் இருந்த பானைகளை உடைக்க வேண்டும், அப்பொழுது வெளிச்சம் தெரியும்.
And then say a sword, verse 20, for the Lord and for Gideon.
பிறகு அந்த வசனத்தில் கர்த்தருடைய பட்டயம் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம்.
So they had this trumpet in their right hand and this empty earthen vessel now in the left hand.
இப்பறகு இந்த இடத்துல பார்க்கிறோம், வலது கையில எக்காலம், மண் பாத்திரம் இடது கையில,
and broken earthen vessel with the light shining.
உடைந்த பாத்திரம், வெளிச்சம் பிரகாசித்துக் கொண்டிருக்கிற விளக்கு.
That's a picture of the type of witness we are to be.
நாம் சாட்சியா இருக்க வேண்டிய ஒரு அருமையான விளக்கம் இது.
We are to proclaim with our mouth Jesus Christ is Lord.
இயேசுவே தேவன் என்று சொல்லி நாம் சொல்ல வேண்டும்.
Proclaim that Jesus has risen from the dead.
இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிரோடு கூட எழுந்தார் என்று சொல்ல வேண்டும்.
He's got all authority in heaven and earth.
வானத்திலும் பூமியிலும் சர்வாதிகாரம் உடையவர் என்று சொல்ல வேண்டும்.
He controls all of everything on heaven and earth.
வானத்திலும் பூமியிலும் எல்லாவற்றையும் அவர்தான் ஆளுகிறார் என்று சொல்ல வேண்டும்.
And at the same time this earthen vessel which is broken.
அதே சமயத்தில் உடைந்த மண் பாத்திரம்.
See, if it's not broken,
அது உடைக்கப்படவில்லை என்றால்
the light will not shine.
வெளிச்சம் பிரகாசிக்காது.
The light was inside.
என்ற வெளிச்சம் உள்ளே இருக்கிறது.
That's what Paul is thinking of when he writes in 2 Corinthians 4.
2 கொரிந்தியர் 4 எழுதும் பொழுது பவுல் இதைத்தான் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம்.
He says we also have a light.
நாமும் வெளிச்சமுடையவர்களாக இருக்கிறோம்.
2 Corinthians 4:6, we on God has given us also a light.
2 கொரிந்தியர் 4:6 நாம் வாசிக்கிறோம், தேவன் நமக்கு இந்த வெளிச்சத்தை கொடுத்தார்.
And that light is the glory of God.
அது தேவனுடைய மகிமை என்று சொல்லி பார்க்கிறோம்.
Just like Gideon's soldiers, this light is inside an earthen vessel, verse 7.
கிதியோனுடைய வீரர்களைப் போல நமக்குள்ளே இந்த மண் பாண்டங்களிலே இருக்கிறது.
If we want this glory of God to shine out, we have to be broken.
இந்த தேவனுடைய மகிமையாக வெளிச்சம் பிரகாசிக்க வேண்டும் என்றால் நாம் உடைக்கப்பட வேண்டும்.
This message of brokenness is very little heard in Christianity today.
இந்த உடைக்கப்படுகிற செய்தியானது கிறிஸ்தவத்திலே மிகவும் குறைவாக பிரசங்கிக்கப்பட்டது.
But it's in brokenness that God's power is manifested.
இந்த உடைவுப்பட்ட நொறுங்குண்ட நிலையிலிருந்து தேவனுடைய வல்லமை வெளிப்படுகிறது.
Jesus was broken.
இயேசு கிறிஸ்து நொறுக்கப்பட்டார்.
In the Old Testament when the rock was broken the waters flowed out.
பழைய ஏற்பாட்டிலே கன்மலை உடைக்கப்பட்டபொழுது தண்ணீர் புறப்பட்டது.
When this alabaster bottle was broken the perfume filled the house.
அந்த பரிமள தைலம் வைக்கப்பட்டிருந்த பாத்திரம் உடைக்கப்பட்ட பொழுது வாசனை அந்த அறையை நிரப்பியது.
And that lesson in nature also.
இயற்கையிலே கூட ஆண்டவர் இந்த பாடத்தை நமக்கு சொல்லி தருகிறார்.
There is a thing called the atom that is the smallest part of created things.
படைக்கப்பட்டதிலே அணு மிக மிக சிறியது என்று சொல்லினோம்.
It's so small you cannot even see it in a microscope.
மைக்ரோஸ்கோப்ல கூட பார்க்க முடியாத அளவுக்கு அது சிறியது.
It's so small.
மிக 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 சிறியது.
You say what can there be in that atom?
இந்த அணுல என்ன இருக்கும் அப்படி நினைக்கிறோம்.
But when that atom is broken,
இந்த அணு உடைக்கப்படும் பொழுது
there is such mighty power released that you can give electricity to the whole of Dubai.
இந்த துபாய் முழுவதுக்கும் வெளிச்சம் கொடுக்கிற அளவுக்கு அதிலிருந்து வல்லமை வெளிப்படுகிறது.
Tremendous power. That's how they make the atom bomb, just splitting one small atom.
அப்படித்தான் அணுகுண்டை தயார் பண்ணுகிறார்கள். இந்த அணுவை பிளந்து.
That's a lesson God has put in nature that you can be so small but if God can break you all his power which is locked up inside you can be released.
இப்படித்தான் ஆண்டவர் நமக்கு சொல்லி தருகிறார். நாம கூட மிக மிக சிறியவர்களா இருக்கலாம் ஆனால் நாம் உடைக்கப்படும் பொழுது தேவனுடைய வல்லமை நம்மிலிருந்து வெளிப்படும்.
So if we really want God's power to be manifested this earthen vessel has to be broken.
உண்மையாகவே தேவனுடைய வல்லமை வெளிப்பட வேண்டும் என்றால் இந்த மண் பாண்டமாக உடைக்கப்பட வேண்டும்.
That's why God allows so many trials in the lives of his people.
ஆகையினால்தான் அநேக சோதனைகளை நம்முடைய வாழ்க்கையில வரும்படிக்கு தேவன் அனுமதிக்கிறார்.
2
கொரிந்தியன் 4:7 நாம் வாசிக்கிறோம்.
Now you think of the picture of Gideon's soldiers.
கிதியோனுடைய வீரர்களை குறித்து நமக்கு ஒரு படம்.
We have this treasure in earthen vessels.
இந்த மகிமை மண் பாண்டங்களில் இருக்கிறது.
Light is inside.
வெளிச்சம் உள்ளே இருக்கிறது.
The trumpet is in our right hand.
நம்முடைய வலது கையில் எக்காலம் இருக்கிறது.
We've got this vessel but nobody can see the light because it is inside.
நம்முடைய கையில் இருக்கிற மண் பாண்டத்தில் இருக்கிற வெளிச்சத்தை யாரும் பார்க்க முடியாது என்றால் அது உள்ளே இருக்கு.
The vessel must be broken.
இந்த பாத்திரம் உடைக்கப்பட வேண்டும்.
How does he break it?
எப்படி அவர் உடைக்கிறார்?
Verse
8. 8th வசனத்தில்
we are afflicted in every way.
நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்படுகிறோம்.
Why does God afflict us in every way?
ஏன் ஆண்டவர் எப்பக்கத்திலும் நம்மை நெருக்குகிறார்?
Why did God allow Jesus to be afflicted in every way?
ஏன் தேவன் இயேசு கிறிஸ்து எப்பக்கத்திலும் நெருக்கப்படும்படிக்கு அனுமதித்தார்?
To break the vessel so that the light can shine.
அந்த பாத்திரத்தை உடைத்து வெளிச்சம் பிரகாசிக்கும்படியாக.
And that's why God allows so many trials and difficulties in our life.
நம்முடைய வாழ்க்கையிலும் பிரச்சனைகளையும் சோதனைகளையும் ஆண்டவர் அனுமதிப்பதின் நோக்கம் அதுதான்.
Paul the great apostle got a thorn in his flesh.
தேவன் பெரிய அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் ஒரு முள்ளை அனுமதித்திருந்தார்.
So that he will become weak.
ஆகையினால் அதன் மூலமாக அவன் பலவீனமாக
இருந்தான். When he prayed and prayed, Lord, take this away, take this away.
இதை எடுத்து போடும், எடுத்து போடும், எடுத்து போடும் என்று ஜெபிக்கிறார்.
God said no.
ஆண்டவர் சொன்னார் இல்ல.
My power will manifest itself more when you are weak.
நீ பலவீனமாக இருக்கும்போது என்னுடைய வல்லமை வெளிப்படும் என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம்.
It's like a candle. You can see it more brightly when it is dark.
இருளா இருக்கும்போது இந்த சிறிய கேண்டில் இருந்து வெளிச்சம் வல்லமையா.
If I hold a candle here in this light, you won't see much of its brightness.
இந்த வெளிச்சத்துல கேண்டில் எரிஞ்சா கூட ஒண்ணும் தெரியாது.
If you take a candle out in the sunlight, nobody can see that.
பெரிய வெளிச்சத்துல போய் சூரிய வெளிச்சத்துல கேண்டில் வச்சு பார்த்தா ஒண்ணும் தெரியாது.
You take it into a pitch dark night.
இருளா இருக்கிறாய் ஒரு இடத்துல போய்
shine so bright, everybody can see the candle.
ஒரு சிறிய கேண்டலா இருந்தா கூட அது வல்லமையா பிரகாசிக்கும்.
When God makes us weak,
ஆகினால் தேவன் நம்மை
பலவீனமாக
நன்றாய் பலவீனமாக இருக்கும்படிக்கு வைக்கும்
பொழுது then his light, his power is manifested more brightly through us.
அவருடைய வல்லமை மிகவும் பிரகாசமாக நம்முடைய வாழ்க்கையிலிருந்து வெளிப்படும்.
And so he humbles us.
ஆகினால் தேவன் நம்மை தாழ்த்துகிறார்.
Think of one of the greatest men of God in the Old Testament, Job.
பழைய ஏற்பாட்டிலே பெரிய தேவ மனுஷனாக யோவை
எடுத்துக்கொள்ளும்.
எத்தனை வழியாய் அவர் எடுத்து சென்றார்
to show his power through him.
அவன் மூலமாக தேவனுடைய வல்லமை வெளிப்படும்.
Same thing with Paul.
அதே போல தான் பவுலுடைய வாழ்க்கை.
Same thing with Jesus.
இயேசுவுடைய வாழ்க்கையும் அப்படி.
God allowed people, others to treat Jesus so badly.
இயேசு கிறிஸ்துவை மற்றவர்கள் மிகவும் கேவலமாக நடத்தும்படிக்கு அனுமதித்தார்.
It says here God allows us verse 8 to be perplexed.
எட்டாம் வசனத்தில் வாசிக்கிறோம் கலக்கம்
அடைந்து
தேவனுடைய சித்தம் என்னன்னு சொல்லி நமக்கு தெரியல.
Sometimes we come into situations where we say, Lord, I don't know what your will is.
சில சமயத்தில் ஆண்டவரே உம்முடைய சித்தம் என்னன்னு எனக்கு விளங்க மாட்டேங்குது.
Do you know that Jesus also was like that in Gethsemane?
கெத்செமனேயில இயேசு கிறிஸ்து கூட அப்படி இருந்தார் உங்களுக்கு தெரியல.
Father, what is your will? Should I drink this cup or not? I don't want to drink it.
பிதாவே உம்முடைய சித்தம் என்ன இந்த பாத்திரத்தை நான் பருக வேண்டுமா என்று சொல்லி கேட்கிறதை நான்
பார்க்க. I don't want to drink it.
இத குடிக்க நான் மனதில்லை.
If it's your will, I'll drink it.
உம்முடைய சித்தம் இருந்தால் நான்
குடிக்கிறேன். And he prayed for 1 hour.
ஒரு மணி நேரம் ஆண்டவர் ஜெபிக்கிறார்.
If he was sure of God, the Father's will, he would not have prayed for 1 hour.
தேவனுடைய சித்தம் தெளிவா இருந்தால் ஒரு மணி நேரம் ஜெபித்திருக்கவே மாட்டார்.
If I am sure of the Father's will in something, I won't pray for 1 minute.
தேவனுடைய சித்தம் இதுதான் சொல்லி தெளிவா தெரிஞ்சா நான் ஒரு நிமிஷம் கூட ஜெபிக்க மாட்டேன்.
Why do you pray?
எதுக்காக ஜெபிக்கிறோம்?
Because you are not sure.
நமக்கு தெளிவா
இல்லை. Sometimes you have to pray for days.
நாட்கணக்காக ஜெபிக்கிறோம்.
Perplexity.
கலக்கம்.
Don't get discouraged when that happens.
இப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போது சோர்ந்து போகாதீர்கள்.
That's the way Jesus also went.
அப்படித்தான் இயேசு கிறிஸ்து
கூட வந்தார். That's the way of weakness.
பலவீனத்தின் பாதை அது.
And in that weakness God will manifest his power.
இந்த பலவீனத்தில் தேவன் தம்முடைய வல்லமையை விளங்க.
Verse 9, persecuted.
9வது வசனத்தில் வாசிக்கும் துன்பப்படுத்தப்பட்டும்.
This is all because we are weak.
பலவீனமா இருக்கிறதுனால தான் அப்படி.
God does not slay the Goliaths today.
கோலியாத்துகளை ஆண்டவர் கொல்லுகிறது இல்லை.
The Goliath kills the David today.
இன்னைக்கு கோலியாத் வந்து தாவீதை கொன்றான்.
The Old Testament David killed Goliath.
பழைய ஏற்பாட்டில் தாவீது தான் கோலியாத்தை கொன்றான்.
But all the apostles were killed.
அப்போஸ்தலர்கள் எல்லாம் கொல்லப்பட்டார்கள்.
Because in the New Testament we don't fight with flesh and blood.
மாம்சத்தோடும் இரத்தத்தையும் வைத்து நாம் யுத்தம் செய்கிறது.
In the New Testament Goliath is Satan and we can kill him.
புதிய ஏற்பாட்டில் பிசாசு தான் கோலியாத்.
But human beings, God allows them to trouble us, torture us.
மனிதர்களாகி நம்மை ஆண்டவர் இப்படி துன்பப்படுத்தப்படும்படிக்கு அனுமதிக்கிறார்.
I don't know whether you know that even today, our own brothers and sisters in China are suffering tremendous persecution from the authorities there.
உங்களுக்கு தெரியுமா என்னமோ தெரியாது, நம்முடைய சகோதர சகோதரர்கள் ஆகிய விசுவாசிகள் சீன தேசத்திலே ஆண்டவருக்காக பயங்கரமான பாடுகளுக்குள்ளாய் கடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள்.
And in the first century, they threw them to the lions, the second century and all, the lions would eat them up.
முதலாவது இரண்டாவது நூற்றாண்டிலே அவர்கள் விசுவாசிகளை சிங்கங்களுக்குள்ளாய் போடுவார்கள், சிங்கங்கள் அவர்களை சாப்பிட்டு விடும்.
They threw them into the fire burnt them up.
அக்னிக்குள்ளாய் அவர்களை தூக்கி வீசுவார்கள், அக்னி அவர்களை எரித்து விடும்.
That wasn't true in the Old Testament.
பழைய ஏற்பாட்டில் அப்படி கிடையாது.
They threw Daniel into the lion's den and the lion's mouths were shut.
பழைய ஏற்பாட்டில் தானியேலை சிங்கக்கேபில போட்டபோது தேவன் அவருடைய வாயை கட்டி போட்டார்.
Threw his three friends into the fire could not kill them.
அவருடைய நண்பர்களை அக்னிகளை போட்டபோது அக்னி அவர்களை பட்சிக்க முடியவில்லை.
But in the New Testament,
புதிய ஏற்பாட்டில்
God's power is manifested through weak people.
பலவீன மனமான மனுஷரை கொண்டு புதிய ஏற்பாட்டில் தேவனுடைய வல்லமை விளங்குகிறது.
In the fire they glorify God.
அந்த அக்னியிலே தேவனை மகிமைப்படுத்துவார்கள்.
When the lions come to eat them up, they sing the praises of God and get eaten up by the lions.
அவர்களை சிங்கங்கள் வந்து சாப்பிட வந்தபொழுது தேவனை துதித்து பாடினார்கள்.
So what I want to say is,
நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்,
Jesus has shown us a new way of manifesting God's power.
தேவனுடைய வல்லமை வெளிப்படுத்துவதற்கான புதிய பாதையை இயேசு கிறிஸ்து காண்பித்திருக்கிறார்.
Loving our enemies.
நம்முடைய சத்துருக்களை நேசிக்கிறவர்.
By giving food and water to those who are our enemies.
நம்மை நம்முடைய சத்துருக்களுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து ஆசீர்வதிக்கிறவர்.
By blessing those who curse us.
நம்மை சபிக்கிறவளை பார்த்தவளை ஆசீர்வதிப்பது.
By doing good to those who hate us.
நம்மை வெறுக்கிறவளை பார்த்து அவர்களுக்கு நன்மை செய்து.
Not fighting back when people accuse us.
நம்மை குற்றப்படுத்தி சொல்லும் பொழுது அவர்களுக்கு மறுபடியும் அவர்களை குற்றப்படுத்தாமல் இருப்பது.
Now you understand why God takes you through so many difficult situations you couldn't understand till now why he allowed it.
இத்தனை நாட்களாக விளங்காத இருக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு ஆண்டவர் ஏன் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நடத்துகிறார்.
You can become weak.
நாம் பலவீனராய் மாறுபடு.
He will never forsake you.
ஆனால் தேவன் உங்களை கைவிட மாட்டார்.
He said, I'll never leave you nor forsake you.
நான் உங்களை கைவிடுகிறதில்லை என்று சொல்லுகிறார்.
I will crush Satan under your feet. That is sure.
நிச்சயமாக பிசாசு உங்களுடைய பாதங்களுக்கு கீழே நசிக்கப்படுவது உண்மை.
Never will God allow Satan to triumph over us. That is impossible.
நம்மேலே பிசாசு ஜெயங்கள ஒரு நாளும் தேவன் அனுமதிக்க மாட்டார்.
He will never allow Satan to tempt you beyond your ability.
நம்முடைய தன்மைக்கு மேலாக நம்மை பிசாசு சோதிக்க ஆண்டவர் இடம் கொடுக்க மாட்டார்.
Will a teacher give a 5th standard question paper to a 1st standard student?
ஒரு ஆசிரியர் ஐந்தாவது கிளாஸ்ல இருக்கிற ஒரு கேள்வித்தாளை எடுத்து ஒன்னாம் கிளாஸ் படிக்கிறவனுக்கு கொடுப்பாங்களா?
Yes or no?
Yes sir.
No.
ஆமா இல்லையா?
God will never do that.
ஆண்டவர் ஒரு நாளும் அதை செய்ய மாட்டார்.
I want to say to all of you, whatever trial you are facing today, it is not more than what you can bear.
நீங்கள் தாங்கிக் கொள்வதற்கு மேல ஒரு நாள் ஆண்டவர் சோதனை.
Your question paper is according to the class you are studying in today.
நீங்க என்ன கிளாஸ் படிக்கிறீங்களோ அந்த கிளாஸுக்குரிய கேள்வித்தாள் தான் உங்களுக்கு.
Don't accuse God of being more silly than all the earthly teachers.
இந்த உலக ஆசிரியரோட ரொம்ப சில்லறத்தனமா ஆண்டவர் நடந்துக்கிறார் நீங்க நினைக்காதீங்க.
So supposing you got a fifth standard question paper.
ஐந்தாவது கிளாஸ்னுடைய கேள்வித்தாள் உங்களுக்கு.
What does that prove?
அது என்ன உங்களை நிரூபிக்கிறது?
You thought you were in first standard but God thinks you are in fifth standard.
நீங்க ஒன்னாம் கிளாஸ் இருக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க ஆண்டவர் வந்து நீங்க அஞ்சாம் கிளாஸ் கேள்வித்தாள்.
No, you are a man of God. You are in fifth standard. I can give you a tough trial.
ஐந்தாம் வகுப்பு படிக்கிறதான ஒரு தேவ மனுஷன் ஆகினாலும் உங்களுக்கு இந்த கடினமான சோதனை.
When I get a massive trial, that is an indication that God has so much confidence in me.
ஒரு பெரிய கஷ்டமான சோதனை வருகிறது அப்படின்னு சொன்னா நான் என்னுடைய நான் எவ்வளவு பெரிய தேவ பிள்ளையா இருக்கிறேன் அப்படிங்கறத.
In that weakness, he will manifest his power.
நம்முடைய பலவீனத்திலே தேவன் தம்முடைய பலத்தை வெளிப்படுத்த பண்ணுவார்.
Definitely make me an overcomer in that trial.
அந்த சோதனையில நிச்சயமாக என்னை ஜெயங்கொள்ளுகிறார்.
Whether it's a financial difficulty,
பணப்பிரச்சனை,
physical sickness,
ஒருவேளை வியாதியா இருக்கலாம்,
whatever opposition, trial, anything that God sends into you, that God allows in your life,
எந்த எதிர்ப்போ பிரச்சனையோ தேவன் உங்கள் வாழ்வில் அனுமதிக்கலாம்.
He only allows it when you're ready.
நீங்கள் ஆயத்தமா இருக்கும் பொழுதுதான் ஆண்டவர் உங்களுக்கு அதை விடுகிறார்.
You know, sometimes I face some really difficult trials in my life.
சில சமயங்களில் மிகவும் கஷ்டமான சூழ்நிலையை நான் சந்திப்பேன்.
Some years ago, some one Christian group took me to court.
கொஞ்ச நாளைக்கு கொஞ்ச வருஷங்களுக்கு முன்பாக ஒரு கிறிஸ்துவ ஜனங்கள் என்னை கோர்ட்டுக்கு எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள்.
Exposing their wrong doctrine.
அவருடைய தவறான உபதேசத்தை சுட்டிக்காட்டியதுக்காக.
That was quite a trial.
அது பெரிய ஒரு சோதனை அது.
And I thought like this.
நான் இப்படி யோசித்தேன்.
The devil must have asked God permission. Before this happened,
இது நடக்கிறதுக்கு முன்னாடி பிசாசு ஆண்டவர்ட பெர்மிஷன் கண்டிப்பா கேட்டிருக்கலாம்.
He may have asked even 5 years earlier.
5 வருஷத்துக்கு முன்னாடி கூட
கேட்டிருக்கலாம். Can I send this trial to Zach Poonen?
Zach Poonen அவர்களுக்கு இந்த இந்த சோதனையை நான் அனுமதிக்கலாமா விடலாமா?
God said no.
ஆண்டவர் சொல்லிருப்பார் முடியாது.
He asked him next year?
அடுத்த வருஷம் கேட்டிருப்பான்?
No.
இல்ல.
3 years later?
3 வருஷம் கழிச்சு?
No.
இல்ல.
That's too difficult question paper for him. No.
அது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம் இல்ல.
After 5 years?
5 வருஷம் கழிச்சு.
Okay, now you can.
இப்ப okay.
And it came.
வந்தது எப்படி?
It came when I was ready to face it.
அதை நான் சந்திக்க தயாரான பொழுது வந்துச்சு.
I want to tell you.
நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன்.
The devil can never send anything into your life without God's permission.
தேவனுடைய உத்தரவில்லாம பிசாசு உங்களுடைய வாழ்க்கையில எதையும் கொண்டு வர முடியாது.
Only when he sees that you have reached that standard, he'll give you that question paper.
நீங்க இந்த தரத்துக்கு அளவுக்கு வந்துட்டீங்க அப்படினு அறிந்து விருப்பாடுதான் ஆண்டவர் அந்த கேள்வி.
That's why we can face the whole future with boldness.
ஆகையினால தான் நம்ம எதிர்காலத்தை தைரியமா நாம் சந்திக்க முடியும்.
And say we can always triumph in Christ.
இயேசு கிறிஸ்துவுக்குள்ள எப்பொழுதும் ஜெயங்கொள்ளவர்களாக நாம் இருக்கிறோம்.
Amen.
Amen.
Let's pray.
ஜெபம் பண்ணுவோம்.
Our heavenly Father.
அன்பின் பரலோக பிதாவே.
We thank you for your wonderful ways.
உம்முடைய அருமையான வழிகளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம்.
Where you make us weak so that the glory will be yours.
எங்களை பலவீனமாக மாற்றி உம்முடைய வல்லமை விளங்க பண்ணுகிறதற்காக.
I pray that this will be true in the life of every brother and sister here.
இங்க இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிய வாழ்க்கையில இது உண்மையா இருப்பதாக.
Everybody from here will go away encouraged mightily in the Lord this morning.
தேவனுக்குள்ளாக வல்லமையாக உற்சாகப்படுத்தப்பட்டு கடந்து செல்வார்களாக.
And be overcomers in their daily life.
தன்னுடைய அனுதின வாழ்க்கையிலே ஜெயங்கொள்ளவர்களாக வருவோம்.
With Satan crushed under our feet.
பிசாசு எங்களுடைய பாதங்களுக்கு கீழே நசுக்கி போடப்படுவார்.
Filled with the Holy Spirit.
பரிசுத்தாவினால் நிறைந்திருப்பார்களாக.
Bold witnesses for you.
உமக்கு என்று தைரியமான சாட்சிகளாக இருப்பார்களாக.
We pray in Jesus' name.
இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே.
Now may the grace of our Lord Jesus Christ and the love of God our Father and the fellowship of the Holy Spirit make us victorious and triumphant and keep us overcoming all the days of our life. Amen.
என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்ரி. முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.
Amen. Hallelujah. 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 Hallelujah.